கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற மற்றும் ஒரு வாய்ப்புக்கு நாம் தாழ்மையோடு தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிற புது சிருஷ்டியின் காரியங்களுக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த சில நாட்களாக தேவனுடைய தயவான கிருபையின்படி புது சிருஷ்டியின் புஸ்தகத்தில் இதுவரையிலும் நாம் மூன்றாவது பாடம் பார்த்து முடித்திருக்கிறோம். அந்த மூன்றாவது பாடம் என்று சொல்லும் பொழுது புது சிருஷ்டியின் அழைப்பு பத்தி நாம் பார்த்தோம். அந்த அழைப்புல ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் எப்படி கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவரே அவர்களுக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகளா, இன்னைக்கு ஒரு புது பாடத்துக்குள்ள நாம கடந்து செல்லலாம். இந்த பாடம் பிரதர் அசல் முன்குறிக்கப்பட்ட புது சிருஷ்டி, அதாவது புது சிருஷ்டி முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த ஒரு பாடத்தை எழுதியிருக்கிறார். அப்போ நமக்கு தெரியும், இந்த ஒரு பரம அழைப்புக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு புது சிருஷ்டியையும் தேவனவருடைய வசனத்துல சொல்லும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்து என்ன பண்ணிருக்கிறார், அவர்களை முன்குறித்திருக்கிறார் அல்லது தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த 144,000 பேரையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே முன்குறிச்சிருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த ஒரு உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசமா பொதுவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லும் போது இந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதாவது இந்த டாக்டரின் பத்தி பேசும்போது ரெசல் சொல்றாரு, இது வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஒன் அப்படின்னா ஜனங்கள் கிட்ட போய் நாமோ 144,000 பேர் தான் புது சிருஷ்டிகள் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கு மாத்திரம் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நாம் சொல்லும் போது அவர்கள் இந்த ஒரு உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, மாறாக இதை வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது, இதை வந்துட்டு அவர்கள் விசுவாசிப்பது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொதுவான ஒரு காரணம் தான், அவர்கள் தேவனுடைய வசனத்தை வந்துட்டு சரியான வகையில புரிந்து கொள்ளாமல் போகுவதுதான் இதற்கு காரணம். ஆனா உண்மையிலேயே இந்த டாக்டரின் தேவனுடைய வேதத்துல எப்படி இருக்குது, இந்த உபதேசம் தேவனுடைய வேதத்துல எப்படி வைத்திருக்கிறார், அதாவது 144,000 பேர் தான் புது சிருஷ்டிகள், அவர்களை தான் அவர் பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களை உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்தே முன்குறிச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லும் போது இந்த டாக்டரின் சகோதர சகோதரிகளே வேதத்துல கிராண்டஸ்ட் டாக்டரின் சொல்றார் பிரதர் அசல். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த உபதேசம் மிகவும் முக்கியமான, ரொம்பவும் முக்கியமான ஒரு உபதேசமா இருக்கு. கிராண்டஸ்ட் டாக்டரின் இந்த புது சிருஷ்டிகளுடைய தெரிந்தெடுத்தல், இது சாதாரண விஷயம் கிடையாது, உலக ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது தவறான நோக்கினால. ஆனா இந்த ஒரு புது சிருஷ்டிகளை தேவன் இந்த அழைப்புல தெரிந்து கொள்ளுகிற விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா தேவனுடைய வசனத்துல இருக்கு. அப்ப தேவனுடைய வசனத்துல இவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய கிருபையினால் மாத்திரம் அல்ல. ஆனா பொதுவா எல்லாம் அப்படிதான் நினைச்சிடறாங்க, இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த புது சிருஷ்டிகளை தேவன் தம்முடைய கிருபையினால் மாத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொள்ளவில்லை, இவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல்ல நீதியும் இருக்குது, அதே சமயத்துல எந்த ஒரு வகையிலும் பாராபட்சம் தேவன் காண்பிக்கிறது கிடையாது. எந்த ஒரு பாராபட்சமும் இன்றி நீதியோடு கிருபையில் இந்த 144,000 பேரை இந்த அழைப்பில் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப ஏன் வந்துட்டு ஜனங்கள் இந்த ஒரு உபதேசத்தை இதை அதிகமா ஏற்றுக்கொள்வது கிடையாது, இப்ப இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையான்னு நம்ம வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய கொஞ்சம் இந்த சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை கூட நீங்க பார்க்கலாம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்னாடி நம்ம கூட இந்த சத்தியம் நம்ம கையில கிடைக்கும் போது நாம கேட்டிருப்போம், எல்லாரும் சத்தியம் நமக்கு கொண்டு வந்தவங்க கிட்ட, ஏன் வந்து தேவன் இந்த அழைப்ப ஒரு 144,000 பேருக்கு மாத்திரம் கொடுக்கணும், இந்த கேள்வி கேட்டுமா இல்லீங்களா, ஏன் தேவன் இந்த ஒரு பெரிய வாய்ப்பை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க கூடாது, 144,000 பேரு தான் பரலோக வாய்ப்பா, இவர்களுக்கு மாத்தம் இந்த சத்தியம் புரியுமா, இவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த விசேஷமான கிருபையை நம்ம எல்லாம் கேட்டுடுப்போம். அப்ப வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாட்டி நம்ம கூட வேலை செய்யறவங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட்டிருப்போம். இந்த விஷயத்த என்னன்னா, ஏன் இந்த சத்தியம் அவங்களுக்கு எல்லாம் போய் சேரல, ஆனா இந்த தண்ணி பிடிக்கிற விஷயத்துல நில தகராறுல இல்லாட்டி பஸ்ல டிக்கெட் எடுக்கிற விஷயத்துல எல்லாம் பக்கத்தால பத்தி நாம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், நாம முந்திக்குவோம். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இவ்வளவு பெரிய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மாத்திரம் என்ன பண்ணிடுவோம், எல்லாரையும் ரொம்ப அன்பா கூப்பிடுவோம், ஏன் அவங்களுக்கு இல்ல, ஏன் இவங்களுக்கு இல்ல. அப்ப நம்மளுடைய தாட் என்ன வருது, அந்த அந்த சந்தேகத்துக்கு பின்னால என்ன என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு நியாயமான விஷயமா நமக்கு தெரியல, நமக்கே எப்போ சத்தியத்துக்கு வரக்கு முன்னால வரும்பொழுது அந்த கேக்குறோம். ஆனா இப்ப நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனா பொதுவா கிறிஸ்டன்டம் பத்தி பேசும்போது பிரதர் ரசூல் சொல்றாரு, அவர்களுக்கு மத்தியில இந்த புது சிருஷ்டிகளை தெரிந்து கொள்வது, முன்குறிச்சு தெரிந்து கொள்றது அவர்கள் ஏற்றுக்கொள்கிற உபதேசம் இல்ல. ஆனா வேதத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப அருமையான உபதேசம். அவங்களுடைய செலக்ஷனு, அவர்களுடைய எலெக்ஷனு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் அற்புதமா அவங்களை வச்சிருக்கிறார். அதுல வந்துட்டு கிருபை இருக்குது, ஆனா கிருபை மாத்திரம் இல்ல நீதியும் இருக்கு. அப்ப தேவன் நீதியோட ஒரு செய்யறாருன்னா அதுல வந்துட்டு இன்னொருத்தருக்கு நஷ்டம் எல்லாம் வரப்போறது இல்ல இல்லைங்களா. அதே சமயத்துல அதுல நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு பாராபட்சமும் கூட அங்க இல்லாம தேவன் இவர்களை வந்துட்டு அங்க தெரிந்து கொள்கிறார். அப்ப ஜனங்களையே தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் எப்படி புரிஞ்சு கொள்றாங்கன்னா, இந்த செலெக்ஷனு, அதாவது தேவன் மனுஷனை வந்துட்டு மரணத்துக்கு சபிச்சிடுறார், ஒப்பு கொடுத்துறார், கண்டம் பண்ணிடுறார். அப்ப இந்த மாதிரி மரணத்தினால சபிக்கப்பட்டுட்ட இந்த மனுக்குலத்தின் மத்தியில எல்லாரையும் தேவன் எங்க போயிடுறாருன்னா, எரிநரகத்துக்கு என்ன பண்ணிடுறார், அவங்களை அனுப்பிச்சிடுறார். அனுப்பிச்சிட்டு இந்த பாவ சந்ததியில இருந்துட்டு அவருக்கு பிரியமான, அவர் ஏற்கனவே முன் குறிச்சிருந்த ஏதோ 144,000 பேரை அவர் என்ன பண்ணிடுறார், அவர்களை மாத்திரம் காப்பாத்துறார். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் சபித்துட்டு அதுல இருந்துட்டு 144,000 பேரை மாத்திரம் அவருடைய சித்தத்துக்காக அவர் என்ன பண்றார், முன்குறிச்சு தெரிந்து கொள்கிறார். மீதி எல்லாரையும் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, நித்திய அக்னியில போட்டு வேதனை ஸ்தலத்துல போட்டு தேவன் அவங்களை துன்புறுத்துறதா நினைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த 144,000 பேரை மாத்திரம் காப்பாற்றுவதும், மீதி எல்லா ஜனங்களையும் அக்னியில போய் போடுறதும் இல்லாட்டி நரகத்துல தள்ளுறதும், இந்த ரெண்டு விஷயமே தேவன் ஆதியிலே என்ன பண்ணிருக்கிறார், முன் குறிச்சு வச்சுட்டார். இப்படி சொல்றாங்க அவங்க. அப்படி சொல்லும் போது ரொம்ப விசேஷமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க பாருங்க, 144,000 பேர், இவர்கள்கிட்டயும் இவர்கள்கிட்ட ஏதோ விசேஷமான காரியம் இருந்து அதனால தேவன் அவங்களை தெரிஞ்சு கொள்ளல. இவர்கள் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த 144,000 பேருக்கிட்ட எந்த விசேஷமானமும் இல்ல, எந்த விசேஷமும் இல்ல, அவங்க ஒன்னும் பெருசா செய்யல, தேவன் முன் குறிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணிருக்கிறார், கூப்பிட்டுறார். ஆனா நீங்க சொல்லுங்க, அப்படியா அந்த 144,000 பேர் எந்த விசேஷமும் இல்லையா, அவர்கள் இந்த பிரயாசம் பண்ணலையா? ஆனா இந்த தப்பா பார்க்கும் போது அவர்கள் இந்த மாதிரி ஒப்பீனியன் வைக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரையும் தேவன் முன்குறிச்சிட்டார், முன்குறிச்சிட்டனால இவங்களை காப்பாத்திட்டாரு பரலோகத்துக்கு, முன்குறிச்சனால எல்லா ஜனங்களும் எங்க போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிடறாங்க. இது ஜனங்களுடைய நம்பிக்கை, இது ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் அப்படி இல்ல. அப்படி கிளியரா சொல்றாரு. அப்ப வேதத்துல என்னதான் தேவன் கொடுக்கிறார், அப்ப வேதம் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், என்னன்னா தேவன் எல்லா மனுக்குலத்தையும் எங்க நித்திய அக்னிக்குள்ள அவரு என்ன பண்ணல, சபிச்சு அவங்களை அனுப்பல, அவங்களுக்கு கொடுத்த தண்டனை வந்துட்டு மரணம், மாறாக நரகம் இல்ல. அப்ப மரணம்ங்கிற ஒரு தண்டனைக்குள்ள எல்லா ஜனங்களையும் அனுமதிச்சிருக்கார். அந்த மரணத்துக்குள்ள எல்லாரும் போகணும், ஒருத்தர் கூட தப்பக்கூடாது. எல்லாரும் மனுஷனா பிறக்கிற ஒரு ஒருத்தரும் அந்த மரணத்துக்குள்ள அவர்கள் போகிறாங்க. இப்படியாக மரணத்துக்குள்ள சபிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபை எப்படி தெரிய வருது அப்படின்னா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனை வந்துட்டு இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அவர் மீட்டுக் கொள்வதற்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ரட்சிப்பின் திட்டத்துல தேவன் முதல்ல ஒருத்தரை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், அவர் யாருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். அவரை கூட எலெக்ட் பண்ணிருக்கிறார், எலெக்ஷன் பண்ணிருக்கிறார், அதாவது தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன். என்னன்னா இந்த ஒரு மாபெரும் உரிமை, இந்த ஒரு பிரிவிலேஜ், மனுக்குலத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் தன்னுடைய குமாரனுக்கு போனட்டு தேவன் முன்குறிச்சிருக்கிறார். அப்ப அது அந்த ஒரு விஷயத்துல கர்த்தர் இயேசு வந்துட்டு அந்த பலியின் ஜீவம் கொடுத்துட்டு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மீட்டுக் கொள்கிறார். அப்புறம் 1000 வருட அரசாட்சியில எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கொடுத்துட்டு என்ன பண்றார், சத்தியத்துல அவங்களை வழி நடத்தி அவங்களை ஆசீர்வதிக்கும் செய்கிறார். அப்போ இதுதான் வந்துட்டு வேதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சரியான ஒரு போதனை. அப்படின்னா இதுல வந்துட்டு தேவன் இவர்கள் அங்க வரணும், இவங்க இங்க வரணும் முன் குறிக்கிறது கிடையாது இல்லைங்களா. பொதுவாக ஜனங்களை மரணத்துக்கு அவர் தண்டிச்சிருக்கிறாரு, ஆனா அந்த மரணத்துல எல்லா ஜனங்களும் போனோம். ஆனா அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வதற்கு யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவர் மூலமா அவங்களுக்கு மீட்பு ரட்சிப்பும் கூட அங்க பண்றார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரன் அந்த மாதிரி மீட்கும் பொழுது அவருக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் தன்னுடைய நிலை திவ்ய சுபாவம் கொடுக்கிறார். அப்போ இதே போல அந்த குமாரன் வந்துட்ட ஸ்தானத்துக்கு ஒரு 144,000 பேர், ஒரு சிறு மந்தையும் அவர் வந்துட்டு இந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவன் வந்துட்டு அவங்களை அழைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு அழைப்பு தான் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் பெந்திகோஸ்தே நாள் இருந்துட்டு இந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமாக இந்த பூமியில நடந்து கொண்டிருக்குது. இன்ன வரையிலும் நாமும் கூட அந்த வாய்ப்புல தான் இருக்கோம். என்ன வாய்ப்புனா, குமாரனோடு அந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த புது சிருஷ்டிக்கான தெரிந்தெடுத்தல், எலெக்ஷன் ஆஃப் நியூ கிரியேஷன், இவங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரதர் ரசல் அழகா சொல்லும் போது, இந்த 144,000 பேரை தேவன் தெரிந்து கொள்ளுவதனால நாம நினைக்கிற மாதிரி தெரிந்து கொள்ளப்படாத மற்ற ஜனங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்ல, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, புரியுதுங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம சொல்றது இந்த மாதிரி 144,000 பேரை தான் அவர் முன்குறிச்சு அவங்களுக்கு தான் சபை வாய்ப்பு கொடுத்து அவங்கள புது சிருஷ்டியா நியமிச்சு அவங்களை அழைக்கிறார் இல்லைங்களா, தெரிந்து கொள்ளுகிறார் இல்லைங்களா. இந்த தெரிந்து கொள்ளுதல்னால தெரிந்து கொள்ளப்படாத மற்ற எந்த ஜனங்களுக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை என்று பிரதர் ரசல் சொல்றார். இது எப்படி நாம புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, இப்ப ஒரு தேசம் இந்தியான்னு எடுத்துட்டோம்னா, இப்ப இந்தியாவை வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும். அப்ப எலெக்ஷன் நடக்கும் போது நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வைப்போம், மத்தியில இருக்கிறாங்க இல்லைங்களா, மத்திய மந்திரிகள், அவங்களுக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 சீட் இருப்போம், சும்மா எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப ஒரு 300 மினிஸ்டர்ஸ் அவங்க எலெக்ஷன் பண்ணும். அப்ப இந்த 300 பேரை எல்லாம் எங்க இருந்து தான் அவங்க எலெக்ட் பண்றாங்க பாக்குறோம், இந்தியாவில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் மத்தியில இருந்துட்டு தான் 300 பேரை எலெக்ட் பண்றாங்க, தெரிந்து கொள்கிறாங்க அந்த மந்திரிகள் என்கிற அந்த பதவிக்கு. அப்ப 300 பேர் செலக்ட் ஆயிடுறாங்க, அதாவது எலக்ட் ஆயிடுறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டுறாங்க, தேர்வாயிடுறாங்க. ஆனா இந்த தேர்வுனால அந்த மந்திரி பதவிக்கு போகாத மற்ற ஜனங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா, ஏதாவது நஷ்டம் இருக்கா? இல்ல ஒருவேளை இந்த எலெக்ஷன் நடக்குது, 300 பேர் தெரிந்து கொண்டுட்டாங்கன்னு லிஸ்ட் எல்லாம் வந்த உடனே மற்ற ஜனங்கள் யாராவது புலம்புறாங்களா, என்ன கவர்மெண்ட் இது, என்ன எல்லாம் விட்டாச்சு, வெறும் 300 பேருக்கு மாத்திரம் இந்த வாய்ப்புனா என்ன நியாயம் இது அப்படின்னு யாராவது கேட்கறாங்களா இல்லைங்களா? அப்போ ஜனங்களுக்கு தெரியும் அவங்க பார்வையில 300 பேரை செலக்ட் ஆயிருக்கிறாங்கன்னா அவர்கள் அதுக்கு உரியவர்கள், அதுக்கு அவங்க தகுதியானவங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்போ அவர்களுக்கு அந்த பதவி கரெக்ட். இது வந்து என்ன ஆயிடுறாங்க, மனுஷங்களுக்கு யாரும் போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல, அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, உணர்ந்துட்டு ஏற்றுக்கொள்ளுகிறாங்க சரிங்களா. அப்ப இவங்க வந்து என்ன பண்றது இல்ல, கேட்கறது கிடையாது, ஏன் 300 பேர் மாத்திரம், அதுதான் சிஸ்டம். எப்படி ஒரு தேசத்தை ஆளுகை பண்றதுக்கு அதுதான் சிஸ்டம், 300 பேர் இருந்தா போதும், அந்த 300 பேருக்கு எலெக்ஷன் நடக்குது, இவங்களுக்கு மத்தியில இருந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எலெக்ட் ஆனவங்களை பார்த்துட்டு மத்தவங்க என்ன பண்றது கிடையாது, வருந்துறது கிடையாது. அதே சமயத்துல எலெக்ட் ஆனாங்க பாருங்க 300 பேர், அவங்க பார்வையில இருந்து கூட நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட வருத்தப்படுறாங்களா, என்ன இது கவர்மெண்ட் நம்மளே மாத்திரம் செலக்ட் பண்ணிருக்காங்க, கீழே அத்தனை ஜனங்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணல, அவங்க நினைக்கிறாங்களா, அவங்களும் நினைக்க கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய விஷயம், இதுல நாம ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவங்க ஏன் தெரிந்து கொள்ளப்படல, அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப எக்ஸாக்டா ரொம்ப நல்லபடியா அங்க நடந்து முடியறது பாக்குறோம், ரெண்டு தரப்பினரும் அவங்களுக்கு கிடைத்திருக்கிற நிலையில என்ன பண்ணிருக்கிறாங்க, திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. அது போலத்தான் தேவன் சொல்லு பொழுது இந்த சபையினுடைய செலெக்ஷனும் கூட, இவர்களை மாத்திரம் தெரிந்து கொள்வதனால தெரிந்து கொள்ளப்படாத மற்ற ஜனங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த எலெக்ஷனுடைய நோக்கம் என்ன, 300 பேரை எலெக்ட் பண்ற தேர்வு செய்யறதுக்கான நோக்கம் என்ன, அப்ஜெக்ட் ஆஃப் தி எலெக்ஷன் இல்லைங்களா, 300 பேரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன நோக்கம்னா, இந்த 300 பேர் வந்து தான் மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க, அவங்களுக்கு தேவைகளை சந்திப்பாங்க, அவங்களுக்கான திட்டம் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அப்ப இந்த 300 பேர் செலக்ட் ஆகுறது மற்றவர்களுக்கு நன்மையா கருதியா, நன்மை தான். அதே போலத்தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்திலும் இந்த 144,000 பேர் எலக்ட் ஆகுறது, அது எதற்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்வலோகத்தையும் என்ன பண்ணுவதற்கு, ஆளுகை பண்ணுவதற்கு இல்லைங்களா, இந்த பூமியில இருக்க ஜனங்களை மாத்திரமல்ல. அப்ப தேவனுடைய திட்டத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் மூலமாகத்தான் தேவனுடைய அந்த ஒட்டுமொத்த திட்டமும் நம்ம சரியான வகையில செயல்படும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்களுடைய எலெக்ஷன், இந்த புது சிருஷ்டிகளை தேவன் முன்குறிச்சு தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப நியாயமானபடி தேவன் வச்சிருக்கிறாரு, அதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, அது வந்துட்டு உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்திற்காகத்தான் தேவன் அங்க வச்சிருக்கிறார். ஆனா இந்த எலெக்ஷன் பத்தி இன்னும் வரக்கூடிய கிளாஸஸ்ல நிறைய நம்ம பார்க்க, இன்னும் ஒரு ரெண்டு பகுதியில நிறைய பார்ப்போம். ஆனா இன்னைக்கு இதை இதோடு நாம் நிறுத்துறோம். என்னன்னா ரொம்ப சிம்பிளா, இந்த புதோ சிருஷ்டிகளை தேவன் முன் குறிச்சு தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லும் போது, அதுல 144,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, அதனால மற்றவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. மாறாக தேவனுடைய திட்டத்துல ஆசீர்வாதம் வரும்படியாகத்தான் அவர் அந்த வாய்ப்பை அப்படி வச்சிருக்கிறார். இப்ப நாம பார்க்கிறோம், இப்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் அவங்களுக்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம பார்க்கிறோம் புது சிருஷ்டிக்காக 144,000 பேர் ஆகணும் என்று சொல்லிட்டு அநேகர் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க தேவனால. முன் குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுறாங்க, அந்த வார்த்தையை ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். முன் குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளுகிறாங்க இல்லைங்களா. அப்படி தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்களுக்குள்ள சில வித்தியாசங்கள், சில வகுப்பார்கள் இருக்கிறாங்க. அதான் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா தி எலக்ட், அப்ப பாத்தீங்கன்னா தி வெரி எலக்ட், புரியுதுங்களா. அதான் தமிழ்ல சொன்னோம்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்புறம் உண்மை உள்ளவர்கள். நம்ம சபை மூன்று கிளாஸ்ல பாத்துருப்போம் இல்லைங்களா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை நிலைகள் இருக்குது, ரெண்டு நிலைமை. ஒன்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, இன்னொருத்தர் உண்மை உள்ளவர்கள், அதாவது தி எலக்ட் தி வெரி எலக்ட், சரிங்களா. அப்ப அது என்ன தி எலக்ட் அப்படின்னு சொல்லும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அங்க என்ன விஷயம் அங்க இருக்குது அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் வராங்க. அப்ப வரக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அழியாமையை பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கை இருக்குது, ஹோப் இருக்குது இல்லைங்களா. எல்லாருக்கும் நம்பிக்கை, என்னன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னால முன் குறிச்சு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வகுப்புக்குள்ள வந்துட்டாவே ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கைனா, நாம் அழியாம என்ன பண்ணிடுவோம், நமக்கு திவ்ய சுபாவம் இருக்கும். மாறாக அது மாத்திரமல்ல, இவங்களுக்கு வந்துட்டு தேவனோடு ஒரு நெருங்கிய உறவும் கூட இருக்கும். தேவனுடைய நெருங்கிய உறவுல இந்த நம்பிக்கையில அவங்க இருப்பாங்க. நாமளும் சபையாக மகிமை அடைவோம்ங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கூட அவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல அதையே பெற்றுக்கொள்ளாமலும் போகலாம், வழி விலகியும் போயிடலாம், தவற விட்டுடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சாத்தியமும் இருக்கு, ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு, புரியுதுங்களா. இதுதான் என்ன சொல்லலாம்னா எலக்ட் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லும் போது அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு இதுக்குள்ள நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த பரிசை பெற்றுக்கொள்வோம் என்று. அதே சமயத்தில் என்ன கூட இருக்குன்னா, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதுக்கு கூட சாத்தியம் இல்லைங்களா. அப்போ எப்படின்னா, அவர்கள் வந்துட்டு இந்த சிம்பிளா சொல்லும் போது, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்கன்னு சொல்லும் போது கான்சக்ரேட்டட் கிளாஸ், தேவன் இடத்துல உடன்படிக்கை பண்ணினா ஜனங்கள் எல்லாரும். அப்ப ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கையும் இருக்கு, அதே சமயத்துல அந்த நம்பிக்கையை அடையாமல் கூட போகலாம் என்னக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ யார் யார் வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பை அடையாமல் போகிறார்கள், இப்படியாக உலக தோற்றத்துக்கு முன்னால தேவன் முன்குறிச்சு தெரிந்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்குள்ள இருக்கிறவங்கல்ல ஒருத்தர் பார்க்கும் பொழுது இந்த வாய்ப்பை தவற விடுறதுக்கும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லும் போது, இப்படிப்பட்ட ஜனங்கள் யார், இவர்கள் பத்தி நாம் அதாவது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டு அந்த வாய்ப்புல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறுகிறவர்களை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு ரெண்டு வகுப்பார் இருக்கிறாங்க. இந்த அழைப்புக்குள்ள வந்து இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசை தவற விடுகிறவர்கள் ரெண்டு வகுப்பார். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம் யார் யாரு எப்படி எப்படி அந்த விஷயங்களை அவங்க தவற விடுவாங்க. அப்ப அதுல முதல் வகுப்பார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் ஒரு சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிறு எண்ணிக்கையில தான் இருப்பாங்க. ஆனா நம்ம நம்புறது என்னன்னா, இவர்கள் பரிசை மாத்திரம் தவற விடுவது கிடையாது, ஜீவனையே தவற விட்டுறாங்க. இப்ப யார் சொல்லுங்க, இவங்க யார், கரெக்ட், முன் குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ல நம்பிக்கையோடு இருக்கிறவங்கல்ல தவற விடுறவங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னா, ஒரு சிறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. இவர்கள் பரிசை மாத்திரம் தவற விடுறது கிடையாது, எதை கூட தவற விட்டுறாங்க, ஜீவனை கூட தவற விட்டு விடுகிறார்கள் இரண்டாம் மரணத்தில். அப்ப யார் இவங்க, இந்த இரண்டாம் மரணத்துல பங்கு பெறக்கூடியவர்கள். அந்த இரண்டாம் மரணத்துல போகிறவங்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அப்போஸ்தல் யோவான் 1 யோவான்ல 5:16 அவங்களை பத்தி சொல்றாரு. வசனப்படிங்க நீங்க, அந்த ரெண்டு விதமான பாவம்,
மரணத்துக்கு ஏதுமில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுமில்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொன்னேன்.
ரெண்டு விதமான பாவம் நமக்கு தெரியும், ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற மரணம் நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்? இது என்ன மரணம்? ரெண்டாம் மரணம். ரெண்டாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது. ஒருத்தர் அதை செஞ்சுட்டா அவருக்காக நாம என்ன பண்ணலாம்? ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ணும் போல தேவன் அவருக்கு என்ன பண்ணுவார்? ஜீவன் கொடுத்துருவார். ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அந்த பாவம் செய்தவருக்கு பத்தி நான் எதுவும் பேசல. அப்ப பிரதர் ஹசல் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தை நான் உங்களுக்கு படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னன்னா, இட் இஸ் யூஸ்லெஸ் டு ப்ரே ஃபார் தம். என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியாக இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சிருக்கிறார் ஒருத்தர், அவருக்காக தேவன் கிட்ட ஜெபம் பண்றது வேண்டாத வேலை, டைம் வேஸ்ட், வேஸ்ட் ஆஃப் டைம், அது யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்ல. இப்ப நீங்க ஒன்னு கவனிங்க, என்ன கவனிங்கன்னா, இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, அவருக்காக ஜெபம் பண்ணணும்னு நானு சொல்லல அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சிருப்போம். இப்ப என்ன விஷயம் தெரியுதுன்னா, அப்போ இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சுட்டா அவரை நாம என்ன பண்ண முடியும்? அடையாளம் கண்டுக்க முடியும். புரியுதுங்களா? அந்த புரியுது. ஏன்னா அடையாளம் கண்டுட்டா தான் அவங்களுக்கு ஜெபம் ஜெபிக்கலாமா வேண்டாமான்னு நினைப்போம். அப்படி நினைக்கும் போது தான் நமக்கு வர்ற சஜஷனு அவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை அந்த மாதிரி சகோதர சகோதரிகள் இருக்கும் பொழுது அவர் தெரிஞ்சிடலாம். அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் பச்சுட்டு இவர்களுடைய நிலைமையை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அப்போஸ்தல் அங்க அப்போஸ்தல் யோவான் ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது அவங்களுக்காக நான் எதுவும் சொல்லுவது கிடையாது, ஏன்னா இவர்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிருக்கிறாங்க இரண்டாம் மரணத்துக்கு. பிரதர் ரசல் அவங்களுக்காக ஜெபம் பண்றது வேஸ்ட் அப்படி சொல்லிடுறாரு. சரி, இந்த இரண்டாம் மரணத்துக்கான பாவம் செஞ்சதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமையை சொல்லும் போது இவர்கள் செய்திருக்கிற பாவம் என்ன சொல்றாங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் செய்திருக்கிற பாவம் தான் அந்த இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்ப இந்த பாவம் கூட நம்ம சரியான வகையில ஐடென்டிஃபை பண்ணணும். இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன, என்னங்கிறத விட அந்த அது எப்படி அந்த பாவம் நமக்குள்ள நிறைவேறும், அதுதான் நம்ம பாயிண்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப ரொம்ப அழகா பிரதர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவமே பலவீனத்தினால ஒருத்தர் செய்யறது கிடையாது, அதே சமயத்துல அறியாமையினால ஒருத்தர் செய்யறது கிடையாது. அந்த பாவத்தை அவர் செய்யலாம்னு நினைக்கும் போது ஆரம்பத்துல அது தவறுன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு எப்படி தெரியும்? பரிசுத்தாவி சொல்லிருக்கோம், நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏதாவது அவங்களுக்கு அறியாமையில செய்ய மாட்டாங்க, பலவீனத்துல செய்ய மாட்டாங்க. பலவீனத்துல செய்யறதுன்னா எப்படி தெரியுங்களா, நம்மளை அறியாம செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்போம், நாம ரொம்ப வருத்தப்பட்டு இருப்போம், ரொம்ப நொந்துட்டு இருப்போம். அதுதான் பலவீனத்துல செய்யறது இல்லீங்களா. அப்ப பிரதர் சொல்லும் போது சில விஷயங்கள், இந்த இரண்டாம் மரணம் பத்தி பேசும் போது சில தவறுகள்ல பார்ஷியல் வில்ஃபுல்னஸ் இருக்கும், ஓரளவுக்கு துணிச்சல் இருக்கும், ஆனா நிறைய பலவீனம் கூட இருக்கு. அதையும் கூட தேவன் என்ன பண்றாரு, நம்ம ஜெபம் பண்ணி பெட்டிஷன் பண்ணும் போது மன்னிக்கிறார், மன்னிக்கிறார் இல்லீங்களா. ஆனா அதுல என்னன்னா, கொஞ்சம் தெரிஞ்சு செய்யறோம், சில தெரியாமையும் செய்யறோம், அதெல்லாம் தேவன் மன்னிக்கிறார். ஆனா இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவா செய்யக்கூடிய பாவம் பத்தி சொல்லும் போது, இது அறியாமையில் இல்ல, பலவீனத்தினால் இல்ல, அதை அவங்க செய்யலாம்னு நினைக்கும் போதே அது தவறுன்னு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க, அப்படியே செஞ்சாங்க. அப்படின்னா அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை நடக்க பார்த்துட்டு தேவனுடைய அந்த என்ன எச்சரிப்பையும் மீறிட்டு அந்த பாவத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களா அங்க இருப்பாங்கன்னு அங்க பிரதர் சொல்றார். புரியுதுங்களா? அப்ப அந்த இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் எப்படி நிகழும்னா, இப்படித்தான் உள்ளுக்குள்ள வரும் அந்த பாவம் எண்ணம். ஆனா அப்பயே இண்டிகேஷன் இருக்கும், பரிசுத்தாவி சொல்லும், இது வந்து பயங்கரமான தப்பு, நம்ம செய்யக்கூடாது. ஆனாலும் பார்க்கும் பொழுது தாங்களாக முன்வந்து தாங்களாக விருப்பப்பட்டு அதைய செய்யும் பொழுது, அது நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வஞ்சனையா போயிட்டு அந்த புது சிருஷ்டி அந்த பரிசை விட்டே விலக்கப்பட்டு ஜீவனும் இல்லாம இரண்டாம் மரணத்துக்குள்ள அழிவுக்குள்ள அவங்க போகிறத பத்தி நாம அங்க பார்க்கிறோம். ஏன் இவர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இவர்களுக்கு ஒரே விஷயம், இவர்களுக்கு சத்தியத்தின் மேல பிரியம் இல்ல, சத்தியத்தின் மேல வாஞ்சி இல்ல, வேற எதின் மேலயோ பிரியோ, வேற எதின் மேலயோ வாஞ்சை. அவங்களை வசனம் பண்ணிங்க நீங்க, ரெண்டு தெசலோனிக்கேயர் ரெண்டுல 10-12 வரைக்கும், ரெண்டு
கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடி.
பாருங்க, அங்க அருமையா சொல்றாங்க, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள்
அங்கீகரியாமல்.
பாருங்க, எதையே அங்கீகரிக்கணுமோ அதை அவங்க என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. சத்தியத்தின் மேல உள்ள அன்பு, சகோதர சகோதரி இந்த வார்த்தை நீங்களே நிறைய அர்த்தம் பண்ணிக்கணும். சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனார்கள். சத்தியம்னு சொன்னா என்ன சொல்லலாம், தேவன் அவருடைய குமாரனுடைய பலி, சத்தியம், சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள், சத்தியத்தின் வேலைகள், இதன் மேல இருக்கிற அன்பை அவர்கள் என்ன பண்ணல, அங்கீகரியாமல் போனபடினால் இப்படி ஆகும். அவங்க முதல்ல சத்தியத்தின் மேல அவங்களுக்கு வந்துட்டு அங்க விருப்பம் இல்ல. அதனால நெக்ஸ்ட் பாருங்க, வற்புறுத்தி சத்தியத்துக்குள்ள அவர் அழைக்கிறது கிடையாது. அப்ப அவங்களுடைய எண்ணம் போல அவங்க என்ன பண்ணிடுறாரு, விட்டுடுறாரு. அதாவது அந்த வஞ்சகத்துக்குள்ளே அவங்கள விட்டுடுறாரு. அப்ப இங்க என்னன்னா, கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுமதி அனுப்புவார் அப்படின்னு சொல்ல போது என்னன்னா, தேவன் அவங்களை அவங்களுடைய எண்ணத்துக்கு அனுமதிச்சிடறாரு, அவ்வளவுதான். அது எங்க போய் முடியும் அப்படின்னா, அந்த இரண்டாம் மரணத்துல போய் முடியும். அங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது அண்ணா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பாவத்தை பிரிஃபர் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா. தே பிரிஃபர் சின், என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரூத், சத்தியத்துக்கு பதிலாக பாவத்தை அவங்க விரும்புறாங்க. அப்ப வந்துட்டு தேவன் அவங்கள அதுக்கே அங்க அனுமதிக்கிறாரு. அப்படியாக வந்துட்டு இவர்கள் அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள அங்க போறாங்க. அப்ப இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க பத்திட்டு மூணு அப்போஸ்தலர்கள் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல வெவ்வேறு ஆங்கிள் பேசிருக்கிறாங்க. யார் இவங்க இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க, எப்படி இவங்க இருப்பாங்க பாருங்க. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சிருந்து அவங்களை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த அழைப்பு, அப்படி வந்த இந்த புது சிருஷ்டிகள்ல ஒருத்தர் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அதை அடையிறது கிடையாது, அதை தவறு விடுறாங்க, ஜீவனையும் தவறு விடுறாங்க இந்த இரண்டாம் மரணத்துக்கு போறவங்க. அப்ப அவங்க பத்தி யூதா ரொம்ப அருமையா பேசுறார். அந்த ஆறு வசனங்கள் நீங்க படிக்கணும், அதுல நிறைய விஷயங்கள் அங்க சொல்றார். அந்த வசனம் படிங்க, யூதா 11-16 வரைக்கும்.
ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிணையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள்.
பாருங்க இங்க என்ன சொல்றார், இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் யார் அப்படின்னா, இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க பத்திட்டு அங்க யூதா பேசிருக்கிறார். என்னன்னா, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் யார் மாதிரி இருக்கிறாங்கன்னா மூணு கேரக்டர் சொல்றார். யார் அந்த மூணு கேரக்டர்ஸ், முதல்ல யாரு, காயின், நெக்ஸ்ட் பிலேயாம், மூணாவது கோரா. அப்போ காயின் மாதிரி போயிடுவாங்க இல்லாட்டி அங்க யார் மாதிரி, பிலேயாம் மாதிரி போயிடுவாங்க இல்லாட்டி கோரா மாதிரி போயிடுவாங்க. ஏன் இந்த மூணு பேரையும் இங்க மென்ஷன் பண்ணி செஞ்சிருக்க, இந்த மூணு பேர் செஞ்ச தப்பு இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க செய்வாங்க. இந்த மூணு பேர் என்ன தப்பு செஞ்சிருக்காங்க, காயின் என்ன தப்பு செஞ்சார், கொலை விடுங்க, யார கொலை செஞ்சார், ஆபேல் இல்ல, ஆபேல் தான், ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தை சகோதரன் இல்லைங்களா, பிரதரன், புரியுதுங்களா. சகோதரருக்கு விரோதமா இவர்கள் நினைப்பார்கள், பேசுவார்கள், என்னவென செய்வார்கள். சகோதரருக்கு விரோதமான பாவம், அது யாருக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாருன்னா, காயின், காயின் செஞ்சிட்டார், அது போல இவர்கள் செய்வாங்க, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க. சகோதரனுக்கு இல்லாட்டி சகோதரிக்கு விரோதமான பாவம் இரண்டாம் மரணத்துக்குள்ள இட்டு செல்லும். அதுல என்னென்ன செய்யலாமோ அது நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஆனா அது ஒரு முதல் விஷயம் என்னன்னா, சகோதரர்களுக்கு விரோதமா நடக்கிறது. நெக்ஸ்ட் யார் சொல்றாரு பார்க்கிறோம், பிலேயாம். அப்ப பிலேயாம் என்ன செஞ்சிருக்கிறார், நீங்க கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி சொல்லுங்க, பழைய பாட்டுல போயிட்டு பிலேயாம் என்ன தப்பு செஞ்சாரு, இஸ்ரேல் ஜனங்களை தேவனுக்கு விரோதமா வழி நடத்திட்டு போனாரு, ஏன் செஞ்சார், கரெக்ட். அது இந்த தப்பு என்ன சொல்றா, சில சில பலன்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பாவம், சில ரிவார்டுக்காக சில பாவங்கள் செய்வாங்க. எப்படின்னா பிலேயாம் செஞ்சிட்ட மாதிரி, புரியுதுங்களா, ஒரு கூலிக்காக தேவனுக்கு விரோதமான சில காரியங்களை செய்யறது, சில விஷயங்களை எதிர்பார்த்து, புரியுதுங்களா, சில என்ன சொல்றது நம்ம, சில ரிவார்டு அப்படின்னா என்ன சொல்றது, சில பரிசு அவங்க எதிர்பார்ப்பாங்க. என்ன பரிசு, யார்கிட்ட இருந்து பரிசு, உலக பிரகாரமான பரிசு, மேன்மை, பெருமை, மேட்டிமை, இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காரியங்களினால சில பாவங்கள் செய்வாங்க, அது அவங்களை என்ன எங்க இட்டுட்டு போகும், இரண்டாம் மரணத்துக்கு இட்டு போகும். இது ஒரு வகை. மூணாவது என்ன சொல்ற, கோரா. கோரா யாரு, கோரா என்ன தப்பு செஞ்சார், அது கண்டுபிடிங்க, யாருக்கு விரோதமா அவர் பேசினார், மோசேக்கு விரோதமா அவர் பேசுறாரு அப்படின்னா இவர் செஞ்ச தப்பு அவர் கண்டுபிடிக்கிறார். அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு இவர்கள் செஞ்ச தப்பு எக்ஸாக்டா என்ன. காயின்னா கொலை செஞ்சாரு ஆபேல் செஞ்சாரு ஓகே, சகோதரனுக்கு விரோதமா செய்யப்படுகிற ஒரு விஷயம் அது வந்துட்டு ரெண்டாம் வண்ணத்துக்கு கொண்டு போகும். அப்போ இங்க பிழையாம்னா இது வந்துட்டு ஒரு ஆதாயத்துக்காக சில பாவங்கள் செஞ்சு தவறு விடுவாங்க. இந்த ஆதாயம் பூமிக்குரிய ஆதாயத்துக்காக சில ரிவார்டை எதிர்பார்த்து அவங்க செய்வாங்க அதுவும் இரண்டாம் வண்ணத்துக்கு. மூணாவது கோரா சொல்லும் போது மோசேக்கு விரோதமா அவர் பேசின வார்த்தைகள் சொல்லும் பொழுது இங்க இது என்ன விதமான பாவம் சொல்லுதுன்னா தேவன் நியமித்த அமைப்புகள் அமைப்பு ஏற்பாடு இதுக்கு விரோதமா ஒருத்தர் செய்யக்கூடிய பாவம். புரியுதுங்களா எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம், ஏன்னா மோசேவையும் ஆரோனையும் வழி நடத்துறது யார் ஏற்படுத்தினா தேவன் ஏற்படுத்தினாரு. அவர் ஏற்படுத்தும் போது அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா, அதுல ஏதாவது குறைவா இருக்குமா, இல்லைங்களா? எல்லாம் ரொம்ப எக்ஸாக்டா தேவன் பண்ணுவார். அப்ப தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க பொழுது நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், அதற்குள்ள தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு மனசு வேணும், தாழ்மை வேணும், பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், இல்லைங்க? அப்போ இவர்கள் இந்த கோரையாக பண்ணிருக்கிறது என்னன்னா தேவன் அனுமதிச்ச அல்லது தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற சில காரியங்களுக்கு விரோதமாக நம்ம பண்ணும் பொழுது அது கூட என்ன ஆகும், இரண்டாம் வர்ணத்துக்கு அங்கிட்டு செல்லும். அப்ப இவர்களுக்கு ஐயோ இரண்டாம் வர்ணத்துக்கு போறவங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல இருப்பாங்க, ஏதாவது இந்த மூணுல ஏதாவது ஒன்னு செய்வாங்க. அது மாத்திரம் இல்ல அவங்களை பத்தி பின்னால கூட நிறைய படிக்கலாம், வசனம் படிச்சுட்டே இருங்க. அப்படியே பாருங்க இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில், அன்பின் விருந்துகளில் இல்ல வசனம் ஸ்டார்டிங்
இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு.
ஆமா அந்த முதல்ல அன்பின் விருந்து சொன்ன ரசல் சொல்றாரு இவர்கள் வந்துட்டு எந்த ஒரு கூச்சமும் இல்லாம பஸ்கா ஆசரிப்பாங்க சொல்றாரு. எந்த ஒரு மன உறுத்துதலும் இல்லாம உங்கள் கூட இருந்துட்டு அந்த பஸ்காவை ஆசரிப்பார்கள். அந்த கர்த்தரை நினைவு கூறுகிற நாள், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாள்ல அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணுவாங்க, அந்த அப்பத்துல பங்கெடுப்பாங்க, அதனால அதை கரைப்படுத்துவாங்க அந்த அன்பின் விருந்து. அதை வந்துட்டு அந்த சீரியஸ்னஸோட அவர்கள் எடுக்கிறது கிடையாது, சும்மா வந்துட்டு ஏதோ சந்தோஷத்துக்காக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நினைவு கூற மாதிரி அப்படி இருப்பாங்க. அதே போல நீங்கள் இருக்கக்கூடிய ஐக்கியம் நெக்ஸ்ட் வர விருந்து, நீங்கள் சும்மா எடுக்கக்கூடிய ஐக்கியம் இருக்கு பாருங்க, அதுல கூட உங்களுக்கு கூட அவங்க சந்தோஷமா இருந்துட்டு தங்களை வளர்த்து கொள்வார்கள். அப்புறம் வசனப்படுங்க
பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள், இவர்கள் காற்றினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும்.
பாருங்க எவ்வளவு எக்ஸாக்டா சொல்றாரு, இவர்கள் காற்றுக்கனால அடிச்சு போற தண்ணீரற்ற மேகங்கள். மேகம் பட் மேகம்னா என்ன கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், மழை கொடுக்கணும். மேகம் ஆனா மழை கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் சும்மா அலையறவங்க அவ்வளவுதான். அப்புறம் வசனம் பாருங்க எப்படி சொல்றாரு, இலை இல்லாம கனி இல்லாம ரெண்டு தரம் செத்து வேறற்று போன மரம். இதை ரெண்டு தரம் செத்து போன மரத்துக்கு கம்பேர் பண்றாரு. நாம ஏற்கனவே ஒரு முறை மறிச்சிருந்தோம் இல்லைங்களா, எப்படி மறித்தோர் தங்கள் மறித்தோரைங்கிற மாதிரி தேவனுடைய திட்டம் தெரியாது, சத்தியம் தெரியாது, அன்பு தெரியாது, ஒன்னும் தெரியாது, உலகத்தோட மறுச்ச நிலைமையில் இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்ணார், சத்தியம் கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து இப்போ சத்தியத்துல ஆவியில உயிரோடு இருக்கிறபடி அவர் செஞ்சார். முதல் மரணம் அது, ரெண்டாவது இப்போ இந்த ஆவிலையும் அவங்க என்ன ஆயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அப்ப ரெண்டு முறை அவங்க என்ன எடுக்கிறாங்க, மறுச்சு வேறற்று போன மரம் போல இவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா முதல்ல உலகத்தின் பிரகாரம் இருக்கும் போது மரண நிலையில் இருந்தாங்க, ஆனா தேவனுடைய கிருபையில ஆவிக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஆனா அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அவர்கள் என்ன பண்ணல, தக்க வச்சு கொள்ளல. அந்த ஆவியிலையும் அவங்க என்ன ஆகுறாங்க, ஸ்பிரிச்சுவல் டெத் இருப்பாங்க, ஆனா ஸ்பிரிட் இருக்க அந்த 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 டெத் கண்டிஷன் போயிடுறாங்க. அதான் அந்த ரெண்டு விதமான ரெண்டு முறை மரணிச்சு அவங்க என்ன ஆயிடுறாங்க, வேறற்று போயிட்டு மரம் போல இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம் என்ன சொல்றா, கனி தராத, பாருங்க அங்க மேகம் சொல்லும் போது என்ன சொன்னாரு, மழை தராத மேகம், இங்க மரம் பத்தி பேசும்போது கனி இல்லாத மரம் சொல்ற. அப்புறம் வசனப்படி ஆமாம் கடைசி இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, மார்க்கம் தப்பி நடக்கிற அலைகிற நட்சத்திரம், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். ஆனா நட்சத்திரம் நட்சத்திரம் ஒரு மார்க்கம் இருக்கணும், ஒரு வழி இருக்கணும் அந்த நட்சத்திரத்துக்கு, இதுதான் வழின்னு இல்லைங்களா. பார்க்கணும் மேல ஒன்னு ஒன்னு சுத்தினா சும்மா சுத்தல, அததுக்கு ஒரு ஆர்பிட் இருக்குது இல்லைங்களா, அததுக்கு ஒரு வழி இருக்குது. அப்போ இது நட்சத்திரம் தான், ஆனா அதற்குரிய வழியில் இருந்துட்டு என்ன ஆயிடுச்சு, தப்பி போயிட்டு சும்மா அலைகிற நட்சத்திரங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா பிரதர் ரசல் சொல்ல போறது யாரை சொல்றாருன்னா, இந்த வகுப்பாறு மேக்சிமம் தேவனுடைய வார்த்தைய மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். அப்ப வந்துட்டு அந்த நம்ம என்ன சொல்லலாம், அப்போ உண்மையான ஒளி இல்ல, உண்மையான வழி நடத்தல் இல்ல, ஆனா சும்மா ஏதோ ஒரு காரியத்துக்காக இருக்கக்கூடிய ஜனங்கள். வசனம் முடிஞ்சிருச்சுங்களா ஆறு வரைக்கும்? இல்லைங்களா, இங்க வந்துட்டு இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இவங்க எப்படி இருப்பாங்களாமா, பிளாக்னஸ் ஆஃப் தி டார்க்னஸ், காரியல்ல அந்த கருப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு மாதிரி இவங்க இருப்பாங்களா, பிளாக்னஸ் ஆஃப் தி டார்க்னஸ் சொல்ற இல்லைங்களா. அப்ப இவர்களுக்காக என்னைக்குமே அந்த காரியல் தான் இருக்குது நம்ம சொல்றாரு. அப்ப இங்க யூதா சொல்லும் பொழுது இங்க சில கேட்டகரி சொல்றாரு, இவர்கள் இந்த முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே இருப்பவர்கள். இவர்கள் சிலர் காயின் மாதிரி சகோதரர்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சு இரண்டாம் மரணத்துக்கு போவாங்க, சிலர் வந்துட்டு பீலையா மாதிரி உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக சில பாவங்கள் செஞ்சுட்டு இரண்டாம் மரணத்துக்குள்ள போவாங்க, சிலர் அங்க கோரா மாதிரி தேவன் நியமித்த விஷயங்களுக்கு விரோதமா அது எதுவா இருந்துட்டாலும் சரி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்துட்டு நிறைய விரிவுபடுத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப ஷார்ட்டா தான் நம்ம சொல்ல முடியும், நிறைய விஷயங்களை நீங்க விரிவுபடுத்தி உங்கள் மனதுக்குள்ள நீங்க தியானிச்சு அங்க ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஒரு ஒரு தப்பு எதை குறிக்குது, எக்ஸாக்டா சரியான விதத்துல எதை குறிக்குது, சகோதரருக்கு விரோதமாக என்ன அளவுல, எந்தெந்த வழியில, எந்தெந்த வழியில அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. உலக ஆதாயத்துக்காக அப்படின்னு சொல்ல போது அது என்ன, உலக ஆதாயத்துக்காக எப்படி நம்ம அந்த மாதிரி தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரி நிகழும். அப்புறம் பாருங்க, தேவன் நியமித்த விஷயங்கள், அவர் ஏற்படுத்தின விஷயங்களுக்கு விரோதமானு சொல்லும் போது அது எப்படி, அது எப்படி நமக்கு நடக்கிற சந்தர்ப்பம், நீங்க தான் யோசிக்கணும். அப்ப ஒரு ஒருத்தர் அதை தியானம் பண்ணணும். அது மாத்திரமல்ல இவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மழை தராத மேகங்கள், பலன் இல்ல ஆனா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, மரம் கனி இல்ல ஆனா மரம், அவங்க பலன் இல்ல அவங்க கிட்ட கிரியை இல்ல அப்படிப்பட்டவர்கள். அப்ப சொல்லும் போது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இவங்களை பத்திட்டு அப்போஸ்தல் பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னா, அப்போஸ்தல் பேதுரு சொல்றது நிறைய சொல்றார், ஆனா தயவு செஞ்சு நீங்க படிக்கணும். இரண்டாம் அதிகாரம் ரெண்டு பேரு இரண்டாம் அதிகாரம் 10-22 வசனங்கள் வரைக்கும் இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க பத்தி அங்க பேசிருக்கிறார். அப்ப நாம கொஞ்சம் இதை மெடிடேட் பண்ணலாம். அப்ப நிதானமா ஒருத்தர் படிச்சு முடிக்கலாம் வரிசையா.
விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள்.
வார்த்தைகள் ரொம்ப சீரியஸான வார்த்தைகள் இல்லைங்களா. ஏன்னா நாம இங்க யாரை பார்த்து பார்க்கிறோம் அப்படின்னா, செகண்ட் டெத்துக்கு போறவங்க, இரண்டாம் மரணத்துக்கு போறவர்கள். அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்டடி பண்றோம், அந்த மைண்ட் இருக்கட்டும் நமக்கு இல்லைங்களா, வேற எந்த பயம் வேணாம், அந்த ஒரு மைண்ட்ல நாம் நிப்போம். அந்த கேரக்டர் தேவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அப்போ இவங்க பத்தி சொல்லும் போது இவர்கள் என்னன்னா, மறுபடியும் அந்த வசனம் பண்ணீங்க சிஸ்டர், அதுல ஃபர்ஸ்ட்ல
நடந்து
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றதுன்னா என்ன, அது நாம் தான் யோசிக்கணும். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், அப்ப அவர்களுக்கு என்னதான் வந்து ரிசல்ட் இருக்கணும் இல்லைங்களா. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். நெக்ஸ்ட் சொல்லும் போது
இவர்கள்
துணிகரக்காரர்,
அகங்காரிகள்,
மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். பாருங்க, மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள் கிடையாது, மகத்துவங்களை தூஷிக்கிறதுக்கு அஞ்சாதவர்கள். கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க இல்லைங்களா. தூஷிக்கிறவர்கள் சொல்லிட்டு போயிருக்கலாம், தூஷிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றது இல்ல, அப்ப என்னதான் செய்வாங்க அவங்க, துணிஞ்சு செய்யக்கூடிய பாவம், துணிஞ்சு துணிக்கரம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வசனம் படிங்க,
அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை இவர்களோ பிடிபட்டு அழைக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூசித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள்.
ஆமாம். அப்புறம்
இவர்கள் ஒரு நாள் வாழ்வில் இன்பம் என்றெண்ணி கரைகளும் இலட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துங்கையில் தங்கள் வஞ்சனைகளை உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயம் உடையன இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து
அதே கோட் பண்றாரு பாருங்க. இங்க யூதா பேசினதே இங்க பேசுறாரு இவரும் பேச பாருங்க. இவர் எப்படி கம்பேர் பண்றாரு, இவருக்கு தண்ணி இல்லாத கிணறு, கிணறுனா என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும், ஆனா தண்ணி இல்ல, பலன் இல்ல. என்ன பர்பஸ்க்காக இருக்காங்களோ அந்த பர்பஸ் அவங்க கிட்ட நிறைவேறது கிடையாது. அப்ப தண்ணீர் இல்லாத கிணறு, அப்புறம் அதே வார்த்தைகள் இங்க இங்க அப்போஸ்தல் பேதுரு சொல்லும் பொழுது ரொம்ப எக்ஸாக்டா இருக்காரு. அப்ப அப்போஸ்தல் பேதுரு விஷயத்துல தான் சொல்லும் பொழுது இது வந்துட்டு அவர் யார ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னா, பொதுவாக இந்த கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் பேசக்கூடியவர்களா அங்க இருப்பாங்க, உபதேசிக்க கூடியவர்களா அந்த ஒரு வாய்ப்பு இருப்பாங்க. ஆனா இது ஒரு பெரிய அளவுல எங்க நிறைவேறுது அப்படின்னா பெயர் சபைகள்ல. ஆனா அதே சமயத்துல நம்ம கூட ரொம்ப உஷாரா இருக்கும். அப்போ இங்க நம்ம பார்க்க போறது சகோதர சகோதரிகள், நீங்க இதெல்லாம் இன்னைக்கு மைண்ட்ல நீங்க நல்லா கொஞ்சம் தியானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இதே காரியங்கள் இன்னைக்கு நமக்கு மத்தியில நடந்துட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன என்ன பதில் சொல்லுவோம், நமக்கு மத்தியில இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றீங்க, எப்படி உணர்கிறீர்கள் இல்லைங்களா? ஆனா நாம் யாரை பத்தி தனிப்பட்ட முறையில பேசுவதற்கு இங்க இல்ல, அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல, அதுக்கு அனுமதி இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி முன்குறிக்கப்பட்டு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்கு மத்தியில ஒரு வகுப்பா இருப்பாங்க. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்னஸ் இருக்கணும் ரொம்ப அவசியம். அது ரொம்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒருவருத்தரும் தங்களுடைய ரட்சிப்புக்காக போராடணும் அது நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த அந்த தவறு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகள் பத்திட்டு அங்க ரொம்ப தெளிவா சொல்றார், இப்படிப்பட்டவர்கள் அப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல ரெண்டு பேர் ஒன்னாம் அதிகாரத்துல ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க. இப்போ ஆமாம் இந்த வசனத்துல தான் அவர் சொல்றாரு, இவர்கள் யாருன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லாட்டி கள்ள போதகர்கள். எக்ஸாக்ட் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களுக்குள்ள வருவாங்க. இவர்களை பத்தி பேசும்போது தான் பின்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு ஒரு 12 வசனத்துக்கு, இவர்கள் யாரு, எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படி சபைக்குள்ள வந்துட்டு தங்களுடைய வஞ்சனை செய்வாங்க, வஞ்சனை நடப்பிப்பாங்க, இவர்கள் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்க நோக்கம் என்னமா இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லீங்களா. அந்த முதல் வசனம் நல்லா படிங்க சிஸ்டர். மறுபடியும் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த கள்ள போதகர்கள் பத்திட்டு பேசும்போது தான் இவ்வளவு லிஸ்ட். அப்ப இந்த இரண்டாம் வருணத்துக்குள்ள போகக்கூடியவர்கள் அதிகம் பேரு இந்த ஒரு வாய்ப்பை பெற்றவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பிரதர் ரசூல் சொல்றார். அப்படி சொல்லும் போது உடனே மற்றவர்கள் என்ன பண்ண வேணாம், அது நமக்கு இல்ல அப்படி நமக்கு கூட நினைக்கணும். ஏன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒரு ஒருத்தரும் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த காரியங்களை எந்த நிலைமையிலிருந்து செஞ்சிட்டாலும் அவர்கள் என்ன ஆயிடுவாங்க, அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள அங்க போவாங்க. அப்போ அப்போஸ்தல் யோவான் சொல்றாரு, இங்க அப்போஸ்தல் யூதா சொல்றாரு, அப்போஸ்தல் பேதுரு சொல்றாரு, இப்ப அப்போஸ்தல் பவுல் இவங்களை பத்தி ரொம்ப டீப்பா பேசுறாரு. எப்பொழுதுமே அப்போஸ்தல் பவுலுடைய உபதேசம் ரொம்ப ஷார்ப், ரொம்ப ஆழமா பேசுவார். அப்ப அப்போஸ்தல் பவுல் பேசும் போது இவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் பேசினவங்களை எப்படி பேசிருக்காங்க நான் நம்புறேன், எப்படி நம்புறேன் அப்படின்னா, இவர்கள் பாவம் செஞ்சு இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்களை பத்தி பேசிருக்காங்க. ஆனா அப்போஸ்தல் பவுல் இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்கள ரெண்டு இடத்துல பேசிருக்கிறார். ஒரு இடத்துல பாவம் செஞ்சு சில பேர் போவாங்க அவங்களை பத்தி பேசிருக்கிறார். எங்கன்னா ஆறாம் அதிகாரம் எபிரேயர் 4-9 வசனங்கள் படிக்கலாம். ஆமாம் இது வந்துட்டு பொதுவாகவே நம்ம இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள் சொல்லிட்டு பார்க்கும் போது இந்த வசனம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம இவை ருசி பார்த்து இனி வரப்போகிற பலன்களை எல்லாம் பார்த்துட்டு மறுதளித்து போறவர்கள் இவங்களை மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதளிக்கிறதுனா விஷயம் அது கருத்தை கண்டுபிடிக்கும். மறுதளிக்கிறது என்ன என்ன அப்படின்னா தெரியும் நமக்கு, ஆனா எப்படி நடந்துக்குவோம் தெரியாத மாதிரி சிம்பிள். சத்தியம் தெரியும் ஆனா பாவம் செய்வோம் எப்படி, சத்தியமே தெரியாத மாதிரி. அந்த மாதிரி சத்திய அறிவுக்குள்ள வந்து பிரகாசம் வாங்கப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் அவர்கள் பாவம் செய்வார்களே ஆகில் அவர்கள் வந்துட்டு இந்த இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவர்கள், அவங்களை மீண்டும் புதுப்பிக்க கூடாத காரியம் சொல்றார். இப்ப இங்க பேசிருக்கிறது யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா, மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்கள் அதாவது சத்தியத்தை அறிவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மனப்பூர்வமா பாவம் செய்யறவர்கள். இதே அப்போஸ்தல் பவுல் எபிரேயர் எழுதின நிருபத்துல 10 அதிகாரத்துல இன்னொரு வகுப்பார் பத்தி பேசுறாரு. அவங்களை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா இவர்கள் பாவம் செய்யறதுனால 2வது மரணத்துக்குள்ள போறது கிடையாது. மாறாக பிரதர் ரசல் இவங்களை எப்படி பிரிச்சு பார்க்கிறாருங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா அவர் பிரிச்சு ரொம்ப எக்ஸாக்டா தெளிவா சொல்லிடுறாரு. என்னன்னா இந்த 6வது அதிகாரத்துல இருக்கிறவங்க மனம் மனப்பூர்வமா சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் சில பாவங்கள் செஞ்சு அதன் மூலம் குமாரனை மறுதளிச்சனால 2வது மரணத்துக்கு போறாங்க. ஆனா இந்த 10வது அதிகாரத்துல வர்றவங்க யார் அப்படின்னா இவர்கள் பாவம் செஞ்சு 2வது மரணத்துக்குள்ள போறது இல்ல. பாவம் செய்யாம எப்படி 2வது மரணத்துக்குள்ள போக முடியும்? நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்களா? பாவம் செய்யாம எப்படி 2வது மரணத்துக்குள்ள போக முடியும்? முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ல ஒருத்தர் இப்படி போயிடுறாங்க, ஆனா ஒரு சிலர் பாவம் செய்யறது இல்ல. அவங்க பத்தி விசேஷமா இந்த இடத்துல பேசுறாரு. சரி, யாரா இருக்கும் சும்மா ஒரு கஸ் பண்ணுங்க, அதுக்காக கேக்குறாங்க. எப்படிப்பட்டவங்க இந்த 2வது மரணத்துக்குள்ள போலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சத்தியத்தை பயன்படுத்தாமல் ஒண்ணு, அப்புறம் பயன்படுத்தாமல் கரெக்ட் தான். என்னன்னா இவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க, பட் பாவம் செய்ய மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா அப்போஸ்தல் பவுல் பேசுறாரு. இவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா வருவார்கள், இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சு கொள்வாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல திடீர்னு ஆப்சென்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, எங்க இருக்கிறார், ஒன்னும் தெரியாது. அவர்கள் பத்தி சொல்லும் பொழுது அதாவது என்னன்னா இவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். முதல்ல அந்த வசனம் படிங்க, நீங்க 10வது அதிகாரம் 26ல் இருந்து 31 வரைக்கும் படிங்க. பாருங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம மனப்பூர்வமாய் பாவம் செய்தால். ஆனா ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. யாருக்குன்னா 6வது அதிகாரத்துல சொல்லப்பட்டவங்களுக்கும் இங்க சொல்லப்பட்டவங்களுக்கும் ரெண்டு பேருமே மனப்பூர்வமா தான் செய்யறாங்க. அவர் மனப்பூர்வமா என்ன பண்றாரு, பாவம் செய்யறாரு. இவர் மனப்பூர்வமா விசுவாசத்தை விட்டுட்டு விலகி போயிடுறார். அவசரம் படிங்க. அப்புறம் இன்னொரு பலி நம்ம இடத்துல நமக்கு கிடையாது. அதனால நம்ம நியாய தீர்ப்புக்காக பயந்துட்டு இருப்போம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து பலி கொடுக்கிறார், ரேன்சம். அவருடைய பலி எந்த பாவத்துக்காக கொடுக்கப்பட்டது? ஆதாமின் மூலம் இன்ஹெரிட்டட் சின், அது அவருடைய பாவத்தின் மூலம் மனுக்களம் சுதந்திரிச்சிட்ட பாவம். இதுதான் ஒரிஜினல் சின், பைபிள்ல சொல்ல போற இதுதான் உண்மையான பாவம். இந்த பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பலி செலுத்தினார். அந்த பாவம் வந்துட்டு ரைட் ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனா இதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பாவம் செஞ்சோம்னா இனி நம்ம செலுத்த தக்கறக்கு இன்னொரு பலி நமக்கு கிடையாது. அப்ப இல்லாத பொண்ணுக்கு என்னதான் வரும், பாவம் செஞ்சிட்டோம் என்னது, நியாய தீர்ப்பு வருமோங்கிற பயம் இருக்கும் ஒருவொருத்தருக்கும். அந்த பயத்துல இருக்கணும், தண்டனையில இருக்கும், இந்த ரெண்டு விஷயத்த அங்க இருக்கும். அப்புறம் வசனம் படிங்க, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு பாத்திரமான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமாம், அப்போ சில சமயங்கள்ல இந்த மாதிரி வசனங்கள் சப்ஜெக்ட்ல பயன்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்ல இந்த வசனம் நம்ம கேட்டோம். சகோதரனுக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்துங்க, நம்ம முதல்ல யோசிக்கணும். இது யார் பத்தி பேசிட்டு இருக்கிறார், 2வது மரணத்துக்கு வரவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறார். சின்ன சின்ன பலவீனங்கள் நமக்குள்ள நடக்கும் போது இந்த மாதிரி வசனங்கள்லாம் கோட் பண்ணும்போது நம்ம முதல்ல யோசிக்கணும், தேவன் சகோதரன் மேல நம்ம அன்புல இருக்கிற மாதிரி. இது சும்மா சில வசனங்கள் இருக்குதே அப்படின்னு எடுத்துட்டு நம்ம பேசக்கூடாது. ஆனா இங்க ரொம்ப எக்ஸாக்டா இது வந்து 2வது மரணத்துக்கு வரவங்களை பத்தி பேசுறாரு. அப்போ இவர்கள் வந்துட்டு அங்க மோசேக்கு விரோதமா சிலர் பாவம் செஞ்சாங்க. அப்ப வந்துட்டு தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணார், மரணம் கொடுத்தார். ஆனா அது 2வது மரணம் இல்ல, என்ன மரணம், திரும்பி வந்துடுவாங்க. ஆனா இங்க மோசையும் விட பெரியவர் இயேசு கிறிஸ்து இவருக்கு விரோதமா சில பாவங்கள் செய்யும் பொழுது அவருக்கு என்ன மரணம் கிடைக்குது சொல்றாரு, 2வது மரணம். ஏன்னா இவர்கள் இப்படி பாவம் செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களை பத்தி சொல்லும் போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கிறவர்கள். எப்போ எப்படி, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தவங்க. அப்ப மேக்சிமம் இந்த வசனம் நம்ம எங்கதான் பயன்படுத்தலாம், 2வது மரணம் பத்தி பேசும்போது பயன்படுத்தலாம் இல்லைங்களா. வேற சமயங்கள் இல்ல, நமக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதா நான் உணரவில்லை. அப்போ அப்படி வந்துட்டு அங்க சொல்றாரு இவர்கள் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்புறம் வசனம் படிங்க, பின்னால 31 முடிச்சுங்களா,
பணிவாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம்.
ஆமாம், ஏன் அப்படி சொல்லிட்டாரு? ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுவது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அப்படின்னா தேவன் என்ன பண்ணிருக்கிறாராமா, நம்மளுடைய தப்பிதங்களுக்கு பாவங்களுக்கு எல்லாமே யார முன்னால் வச்சிருக்கிறார்? கிறிஸ்துவை வச்சிருக்கிறார். நீங்க உங்க எல்லா தப்பும் பண்றீங்க, அது மன்னிக்கப்படணும்னா நீங்க யார் மூலம், யாரை நம்பிடுங்க, யாரை விசுவாசிச்சிடுங்க? கிறிஸ்துவை விசுவாசிச்சிடுங்க, உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, கிருபை இருக்கு, இரக்கம் இருக்கு. ஆனா இங்க பேசப்படுறவங்க யார் கையில நேரா விழுகிறாங்களாமா? அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறாங்க, அது நம்ம சரியா புரிஞ்சுக்கல. என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்துவை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அப்படின்னா இவர்கள் பண்ணினது என்னன்னா, இங்கதான் பிரதர் ரசூல் சொல்றாரு, இவர்கள் பாவம் செய்யறவங்க கிடையாது. ஆனா ஒரு தடவை கேட்டாங்க சத்தியம், ஒரு முறை வந்தாங்க அந்த சத்தியத்தின் மூலம் விசுவாசிச்சுட்டு ஜஸ்டிபிகேஷன் வாங்கிட்டாங்க, நீதி நிலைமை வாங்கிட்டாங்க, பின்னால தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி வந்தவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பலியை என்ன பண்ண மாட்டாங்க, அங்கீகரியாமல் போயிடுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ரேஷன் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, செய்கையில காமிப்பாங்க. எப்படி செய்வாய், செய்கையில காமிப்பாங்க அப்படின்னா, ரசூல் சொல்லும் பொழுது இவர்கள் வந்துட்டு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பலிய அங்கீகரிக்காம போயிடுவாங்க. எப்படின்னா ஒரு பாயிண்ட்ல, ஒரு காலகட்டத்தில் இவங்க என்ன சிந்தைக்குள்ள வந்துருவாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பலி எல்லாம் ஒன்னும் விசேஷமான காரியம் இல்ல, சாதாரண விஷயம்தான், அதுல ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, பெரிய திட்டம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுமில்ல, எல்லாம் பொதுவா இருக்கிற மாதிரி தான். அதனால எந்த ஒரு விசேஷமான காரியம் அங்கே நமக்கும் இல்ல, நாமளும் எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு ஒரு நார்மல் வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. புரியுதுங்களா? இந்த சத்தியத்துக்குள்ள வரோம், கிறிஸ்துவை பாக்குறோம், பலிய பாக்குறோம், உடன்படிக்கை பண்றோம், நீதி பெற்றுக் கொள்கிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு திடீர்னு அதெல்லாம் ஆளே காணோம் போயிட்டாரு, அவர் எதுவுமே பேசுறதுல என்ன அர்த்தம்? அப்புறம் உள்ளுக்குள்ள வந்த சத்தியம் அவர் என்ன பண்ணார், கிறிஸ்துவனுடைய பலியை பார்த்தாரே, அந்த சத்தியத்தின் மகிமை இல்ல, அந்த சத்தியம் என்ன ஆயிடுச்சு அவருக்குள்ள? இப்ப இருக்க இப்ப அவர் மனசுல அந்த பலியை பத்தி இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பைபிள்ல சொல்லுது அவர் கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டாரு. அதாவது அந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. எந்த காரணம் இல்லாம பாவம் செய்யறது இல்ல அவங்க. மெயின் தப்பு இவங்க பண்ணதுன்னா, மனப்பூர்வமா கிடைச்ச வெளிச்சத்துக்குள்ள மறுபடியும் எங்க போயிடுறாங்க, டார்க்னஸ் குள்ளே போயிடுறாங்க. அவங்களை பத்தி தான் இங்க பேசும் பொழுது இந்த மாதிரி ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க சொல்றாரு. அப்போ அந்த சத்தியத்தை வந்துட்டு மனப்பூர்வமா அவர்கள் விட்டு விலகி போயிடுறாங்க. இப்ப வசனம் படிங்க மறுபடியும், அதை படிச்சு முடிங்க, அவ்வளவுதான் இல்லீங்களா? மறுபடியும் ஒரு நிமிஷம் படிங்க, அது ஒரு 31வது வசனம். கரெக்ட். இப்படி அவங்க கிறிஸ்து இயேசுவை வந்து விட்டு விலகும் பொழுது, இப்போ கிறிஸ்து இயேசு இல்லாம ஒருத்தர் யாருக்கிட்ட வர முடியாது, பிதாட்ட வந்தா அவர் கையில விழுகிறது என்னவா இருக்கும், பயங்கரமா இருக்கணும். ஏன்னா தேவன் வந்துட்டு அவருடைய நியாயம் நீதியில வச்சு பார்க்கும் போது எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, முன்னாடி நிக்க முடியாது அவர், அவ்வளவுதான். அதான் சொல்றாரு அங்க தேவன் என்ன சொல்றாருமா, இவரு நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் ஏற்படுத்தியிருந்த என் குமாரன், அவரை நீங்க விட்டுட்டீங்க, அவர் பலி மேல விசுவாசம் இல்ல, அதன் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா யாருக்கிட்ட வர மாதிரி, என்கிட்ட வர மாதிரி, டைரக்டா தேவன் கிட்ட வந்து என்ன, அவருடைய நீதி எப்படி இருக்கு பார்க்கிறோம், சுட்டரிக்கிற நீதி. அப்ப வந்துட்டு என்ன கிடைக்கணும், அந்த பாவங்களுக்கு இவங்களுக்கு அந்த இரண்டாம் மரணம் அங்க கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள இவங்க ஒரு விசேஷமா இருக்காங்க. எப்படின்னா இவர்கள் பாவம் செய்யறது கிடையாது, ஆனா விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. இது எப்படி நடக்கும் நீங்க தியானிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ரெண்டு வகுப்பாரு எங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னா, இரண்டாம் மரணத்துக்குள்ள போறவங்க தான், முன்குறிக்கப்பட்டு தெரிஞ்சு கொள்ளப்பட்ட இந்த புது சிருஷ்டிகளுக்குள்ள வரவங்கல்லையே சிலர் தவறி விடுவாங்க, அது இவங்கள் இரண்டாம் மரணத்துக்கு போறவங்க. இவங்க இந்த மாதிரி விதத்துல தவறி விடுவார்கள் அங்க நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு வகுப்பா இருக்கிறாங்க, அவங்க நமக்கு நல்லா தெரியும். இவர்கள் அநேகம் பேர், இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்குள்ள வந்தவங்க அநேகம் பேர். ஆனா நம்ம முதல்ல இந்த முதல் அந்த இரண்டாம் மரணம் சொன்ன போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னோம், இவர்கள் அநேகம் பேர் இல்ல, இவர்கள் கொஞ்சம் பேர். ஆனா அந்த தவறுகள் மேக்சிமம் வந்துட்டு ஒரு மனுஷன் ஒரு சகோதரனோ சகோதரியை செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனா செஞ்சாருன்னா அவர் சாதாரண ஆள் இல்ல, அப்படிதான் சொல்ல முடியும். துணிகரமா மனம் முவந்து செய்யறார், வில்ஃபுல் சின் இல்லீங்களா, பலவீனம் கிடையாது, அறியாமை கிடையாது, துணிஞ்சு. அதான் பார்த்தா இல்லைங்களா, இவர்கள் துணிகரக்காரர், இவர்கள் அகங்காரிகள். என்ன வார்த்தையை பயன்படுத்துறது, அதற்கான அர்த்தம் சொல்லுக்கு கூட நமக்கு கஷ்டம் தான் இல்லீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் அது அந்த ஒரு வகுப்பா இரண்டாம் மரணத்துல போய் அந்த வாய்ப்பை தவறி விடுறாங்க. இன்னொருத்தர் நமக்கு தெரியும், கிரேட் கம்பெனி, யாரு, திரள் கூட்டத்தினர். அப்ப அந்த திரள் கூட்டத்தினர் பத்தி பார்க்கும்போது அநேக கிளாஸ்ல நம்ம பேசியிருக்கிறோம் இல்லீங்களா, இவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு போக மாட்டாங்க. அதாவது இவர்கள் அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் செய்யாதவர்கள். இவங்களுக்கு இன்னும் தேவன் மேல, குமாரன் மேல, அவர் வழியின் மேல, திட்டத்தின் மேல அதே அன்பு, அதே வைராக்கியம் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ஆனாலும் பரிசை பெற்றுக் கொள்வது கிடையாது. ஆனா ஜீவன் இருக்குது இவங்களுக்கு, பரிசை தவற விட்டுடுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு இரண்டாபட்சமான ஒரு கிருபை நிலை தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நிலை வந்து கிருபையின் நிலை, அது ஒரு பரிசு இல்ல. ஏற்கனவே நிறைய டைம் பேசியாச்சு இல்லைங்களா. அப்போ இவர்கள் கிட்ட என்னதான் குறை இருந்துச்சு தேவன் பார்த்தார் அப்படின்னா, இவர்கள் இழந்து விடுறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவர்களுடைய வைராக்கியம் பத்தல, போதுமானதாக இல்ல. யார் யார் மேல வைராக்கியம் அப்படின்னா, தேவன் மேல, அவருடைய குமாரன் மேல, அவங்க கொடுத்த சத்தியத்தின் மேல, அந்த சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளின் மேல, அந்த சத்தியத்து நிமித்தம் தேவன் நம்ம கையில கொடுக்கிற பொறுப்புகளின் மேல, அந்த வேலைகளின் மேல போதுமான வைராக்கியம் அவர்களுக்கு இல்ல. ஏன் இல்ல? உலகத்தின் சில கவலைகள், சில உலகத்தின் பயம். பிரதர் ரசூல் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, ரொம்ப இந்த தெருக்குண்ணை பத்தி பேசும்போது ஆசாரிப்பு கூடத்துல ஒரு விசேஷமான வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார், அது ரொம்ப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இவர்கள் மரணத்துக்கு பயந்தவர்கள். ஆனா எந்த மரணம்? இப்ப உண்மையிலே சபை வாய்ப்பில் இருக்க ஒரு ஒருத்தரையும் கேட்டா, இந்நாளைக்கே உங்களை வந்துட்டு உபத்திரவ மரணத்துக்குள்ள உள்ளாக்குறாங்க, நீங்க போவீங்களான்னு கேட்டா நாம என்னத்தான் சொல்லுவோம்? சந்தோஷமா போயிடுவோம் இல்லீங்களா? ஏன்னா இந்த வாழ்க்கையில மரணப்பரிந்தம் நிக்கிறது நமக்கு எப்படின்னு ரொம்ப டவுட். அந்த வாய்ப்பு நாளைக்கே வந்தா என்னது? ரொம்ப சந்தோஷமா போயிடுவோம். அப்படின்னா நமக்கு மறிக்கிறதுக்கு யாருக்கு வேணும் இல்ல, பயம் இல்ல. இந்த மரணத்துக்கு யாருக்கும் பயம் இல்ல. ஆனா திரள் கூட்டம் யாருன்னா, இவர்கள் மரணத்துக்கு பயந்தவர்கள். என்ன மரணம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தது பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமா பலி கொடுத்து நாளுக்கு நாள் செத்துட்டே போய் அந்த மரணத்தை அவங்க பெற்றுக்கொள்வ, அந்த மரணத்தை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்ல, தைரியம் இல்ல. தைரியம் இல்லாதவர்கள் நினைச்சு பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா இன்னைக்கு யோசிக்கணும் சகோதர சகோதரிகளை. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம பயந்துட்டு இருக்கிறோமா? ஒருவேளை டைமு, ஒருவேளை ஞானம், ஒருவேளை ஹெல்த், ஒருவேளை இன்ஃபுளுயன்ஸ், என்ன தமிழ்லயே நான் சொல்லிடுறேன், ஒருவேளை ஞானம், ஒருவேளை நேரம், ஒருவேளை செல்வம், செல்வாக்கு இல்லீங்களா, இதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பயம் இருக்குதா யோசிங்க. அவர் சொல்றாரு, இது ஒரு பயம், இது ஒரு மரணம், இந்த மரணத்துக்கு போகக்கூடாதுன்னு சிலருக்கு பயம். அவர்கள் தான் யார் அப்படின்னா, இரண்டாம் மரணத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா இவங்க செய்வாங்க ஓரளவுக்கு, ஆனா முழுசா செய்ய மாட்டாங்க. பயம் என்ன, உலகத்துக்கு பயம், எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது இல்லைங்களா? அந்த மாதிரி தாத் சொல்றாரு. இவங்களுக்கு வந்துட்டு அப்படி இருப்பாங்க. பிரதர் ரசல் இன்னும் அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, திரள் கூட்டம் பத்தி சொல்லும் போது இவங்க ஏன் அந்த திரள் கூட்டத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த வஸ்திரத்துல என்ன இருக்குது பார்க்கிறோம், சின்ன சின்ன கரைகள், அப்புறம் கரைகள் மாத்திரம் இல்ல, என்ன சொல்றாரு, சுருக்கங்கள், ரெண்டும் இருக்கு, கரைகளும் சுருக்கங்களும். ஆனா சொல்லும் போது லிட்டில் ஸ்பாட்ஸ், ஸ்மால் ஸ்பாட்ஸ் சொல்றாரு, சின்ன சின்னதா இருக்கு. அப்படின்னா இவர்கள் சில சிறிய விஷயங்களை கவனிக்க தவறினவங்க. சில சிறிய விஷயங்கள் சகோதர சொல்ல, அந்த சிறிய விஷயங்கள் என்ன சொல்லலாம், சபைக்கு நீங்க எப்படி வரீங்க, சப்ஜெக்ட் எப்படி கேக்குறீங்க, இல்லாட்டி சப்ஜெக்ட் பேசுற சப்ஜெக்ட் எப்படி பேசுறார், இந்த விஷயங்களை கூட தேவன் கிட்ட காண்பிக்க வேண்டிய அந்த பயபக்தி மிஸ் பண்ணிடுவாங்க இல்லீங்களா? சப்ஜெக்ட் கேட்கறது, சப்ஜெக்ட் பேசுறது இல்லீங்களா, அதே மத்தவங்க கிட்ட பேசுறது, பழகிறது, அந்த கான்டாக்ட், இது எல்லா விஷயத்திலயும் அவர்கள் சில விஷயங்களை தவறுபடுறாங்க. சின்ன சின்ன விஷயம் அதுதான் ஒன்னொன்னா என்ன ஆயிடுது, புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா ஆயிடுது. சின்ன சின்ன தப்பு மாட்டிக்கிறாங்க, எங்க மாட்டிக்கிறாங்க, திரள் கூடத்துல போய்க்கிறாங்க. பெரிய விஷயம் இல்ல, பெரிய பெரிய கரைகள் இல்ல, பெரிய பெரிய மடிப்புகள் இல்ல. என்ன சொல்றாரு, சின்ன இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ஸ்பாட்ஸ், ஸ்பாட்ஸ் என்னது, இவ்வளவுதான். அப்புறம் சுருக்கங்கள் என்னது, சின்ன சின்ன சுருக்கங்கள், பெருசா இருந்தா அதுக்கு பேர் மடிப்பு, சுருக்கம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் தவற விட்டுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இவர்கள் தவற விட்டுறாங்க, கவனிக்க தவறிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த திரள் கூட்டம் பத்திட்டு பேசும் பொழுது அவர்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டவங்க. இன்னொரு பாயிண்ட் மறந்துச்சு இல்லைங்களா. அப்போ திரள் கூட்டம் பத்தி சொல்லும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றார். இவர்கள் அந்த ஒரு பரிசை விட்டுடுறாங்க, ஏன் அப்படின்னா இவர்களுடைய வைராக்கியம் தேவனிடத்துல அவருடைய பிள்ளைகள் இடத்துல அவருடைய சத்தியத்தில இடத்துல போதுமானதாக தேவன் பார்க்கவில்லை. அப்போ அதனால வந்துட்டு இவர்கள் வந்துட்டு இந்த பரிசை வந்துட்டு அவர்கள் தவற விட்டுடுறாங்க. அப்போ இந்த ஏன் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை பத்தி சொல்லும் போது இந்த அழைப்புல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்க எல்லாத்தையுமே தேவன் எப்படி சொல்றாருன்னா கர்த்தர் இயேசு சொல்லும் போது நான் மெய்யான திராட்சை செடி நீங்கள் எண்ணில கொடிகள். அப்போ அவர் வந்து செடி அவர்ல ஒருத்தர் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு கொடியாக இருக்கிறார். அப்ப ஒரு கொடி என்று சொல்லும் பொழுது அந்த கொடிக்கு என்னென்ன இருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுவார்னா அந்த கொடி வந்துட்டு பழம் தரும் படிக்கு அதை வந்துட்டு ஸ்பர்ன் பண்ணுவார். அப்படின்னா அதைய வெட்டி பார்ப்பாரு, வெட்டி விடுவாரு, தேவையில்லாத அழுகினது காஞ்சது எல்லாம் வெட்டுவாரு, அதை வந்துட்டு எல்லாம் போஷிப்பார் இல்லைங்களா. அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா இந்த கிறிஸ்தவுக்குள்ள கொடியா நாம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தேவனு பாதுகாப்பு இல்ல. கிறிஸ்துக்குள்ள கொடியா இருக்கிறோம் சொல்லும் போது எல்லா பாதுகாப்பு தேவன் கொடுக்கறது கிடையாது. மாறாக என்னன்னா இவருக்கு நிறைய சோதனைகள் தான் இவங்களுக்கு கொடுக்கறாங்க. பிரதர் ரசல் அருமையா சொல்றாரு அந்த வார்த்தையை நமக்கு நல்லா இருக்கும். என்ன சொல்றாரு பிரதர் ரசல் சொல்லும் போது தேவன் இவங்களுக்கு வந்துட்டு சோதனைகள் எல்லாம் எப்படி அனுமதிக்கிறாராம்னா இவர்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் வளர்வதற்கு என்னென்ன கஷ்டம் என்னென்ன சோதனை வருதோ அந்த சோதனைகள்ல ஒண்ணுமே குறையாம பாத்துக்கிறாராம். புரியுதுங்களா? எந்த சோதனையும் அவங்களுக்கு குறையாத பிடிக்கு, போதுமான சோதனை அவங்களுக்கு அனுமதிச்சு அவங்களுக்குள்ள என்ன வளர வைக்கிறார், கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை வளர வைக்கிறார். அப்ப சோதனைகளுக்கு குறைவில்லை இவங்களுக்கு இல்லைங்களா. அப்ப இந்த கொடியா இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடியா மாத்திரம் இருக்கிறது பத்தாது, மாறாக இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாள் அடைவில் கனிகள் கொடுக்கணும். பாருங்க ரெண்டு இடத்துலயும் இதான் மிஸ் ஆகுது. அங்க ரெண்டாம் வருடத்துக்கு சுத்தமா கனியே கொடுக்கறது கிடையாது, தண்ணியே கொடுக்கறது கிடையாது இல்லைங்களா. ஆனா இங்க பாக்கும்போது இவர்களுக்கு எடுத்தையும் அதைத்தான் பாக்குறாங்க. என்னன்னா இவர்களும் கூட இந்த கொடியா இருக்கிறவங்க ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா சபை வாய்ப்புக்குள்ள வரவங்க ஏற்ற காலத்துல ஏற்ற கனிகள் கொடுக்கணும். இப்ப உதாரணமா நீங்க ஒரு தோட்டக்காரருடைய நிலையில நின்று யோசிச்சு பாருங்க, நல்லா செடி வளர்க்கிறோம், டெய்லி தண்ணி ஊத்துறோம், அந்த செடி நல்லா தண்ணி எல்லாம் குடிச்சுக்குது, ஆனா வந்துட்டு நாமளும் பழம் வருமா பார்த்துட்டே இருக்கிறோம், இந்த செடி நல்லா தண்ணி எல்லாம் குடிச்சு ரொம்ப பெருசாயிட்டு வீட்டுக்கு மேல வளர்ந்துட்டு வீட்டையே இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது, ஆனா என்ன பண்றதே இல்ல. பொதுவா ஒரு தோட்டக்காரனா இருந்தோம் நம்ம நமக்கு என்ன 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 போத அந்த செடியை பத்தி. ஏன்னா அதுதான் தேவன் கூட நினைக்கிறார். ஏன்னா அவரும் தோட்டக்காரர் தான். கிறிஸ்து வந்து செடியா இருக்கிறானா நாம அவர்ல கொடியா இருக்கிறோம். அப்ப இந்த தோட்டக்காரர் அந்த கொடி கனித்தரும் படிக்கு எல்லா வேலையும் பண்றாரு, தண்ணி ஊத்துறாரு, அதை வெட்டுறாரு, பாக்குறாரு, எல்லாம் கவனிக்கிறாரு. ஆனா இந்த அந்த கொடி நிறைய தண்ணி குடிச்சிட்டு பெருசா வளர்ந்துட்டே இருக்குது, கனியே தரது இல்ல. தோட்டக்காரர் என்ன நினைப்பாரு, என்ன கொடி இது, குடுக்கற தண்ணி எல்லாம் என்ன பண்ணுது குடிச்சுக்குது. அப்படின்னா அது எதுக்காக குடிச்சுக்குது, தனக்காக குடிச்சுக்குது, தனக்காக குடிச்சுக்குது, ஆனா எனக்காக ஒன்னும் கொடுக்கறது. இதானே ஒரு தோட்டக்காரர் பாப்பாரு. மர வச்சாருன்னா தோட்டக்காரர் என்ன எதிர்பார்ப்பாரு, நான் நல்லா புடிச்சு புடிச்சு ஊத்துறேன், நீ நல்லா குடிச்சிட்டு நல்லா வளர்ந்துட்டு மாத்திரம் சொல்லுவாரா, பலம் எதிர்பார்ப்பார். அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணிடுவாருன்னா சரி இப்படி வர ஒரு செடி வந்துட்டு அவரு அழகா ஒரு வார்த்தை சொல்ல சக்கர்னா நல்லா உறிஞ்சுக்கும் ஆனா ஒன்னும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி அந்த தோட்டக்காரர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன பண்ணிடுவார், வெட்டிடுவார். ஆனா இந்த தோட்டக்காரர் அந்த கொடி வந்து கனித்தரம் வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். எந்த தோட்டக்காரனும் ஒரு கொடி முளைச்ச உடனே முளைச்சு வரும்போது இவ்வளவு பெரிய பழம் வரும்னு எதிர்பார்ப்பாங்களா, யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா. கொடியில அது முதல்ல தோட்டக்காரன் என்ன எதிர்பார்ப்பார்னா முதல்ல பழம் எதிர்பார்க்க மாட்டாரு, இல்லாட்டி காய் கூட எதிர்பார்க்க மாட்டாரு. முதல்ல என்ன எதிர்பார்னா அந்த மொக்கு வரணும், மொக்கு இண்டிகேஷனா அது கொடுக்கணுமே இல்லைங்களா. மொக்கு வரணும், அப்புறம் அது பூவாகணும், அப்புறம் அது என்ன ஆகணும், காய் ஆகணும், அப்புறம் என்ன ஆகணும், கனியாகணும். எடுத்த உடனே எந்த தோட்டக்காரருமே கனி எதிர்பார்க்க மாட்டார். அட்லீஸ்ட் என்ன எதிர்பார்ப்பாரு, 4 மாசம் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு மொக்காவது விட்டுடுக்கறியா அதான் யோசிப்பாரு இல்லைங்களா. மொக்கு நாம என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவலா நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா அந்த பலன்கள் கிரியை கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் செய்யக்கூடிய சிந்தை எங்க வந்திருக்கணும், நமக்குள்ள வந்திருக்கணும். இவ்வளவு நாள் போஷிப்பு இருக்குது, சிந்தை வந்திருக்கதா முதல்ல தேவன் அது பாக்குறதுல தப்பு இல்லையே இல்லைங்களா. முதல்ல சிந்தை பார்ப்பார், அப்புறம் அந்த சிந்தை ஸ்ட்ராங் ஆகுதா பார்ப்பார் எந்த அளவுக்கு. அடுத்து அது ஒரு காயா வரும் போது அதாவது அந்த சிந்தைகள் வந்துட்டு சில முயற்சிகள்ல இருக்கணும், அப்புறம் அந்த முயற்சிகள் வந்துட்டு சில சமயங்கள்ல நல்ல கிரியைகளா பலன் தரும்போது அது கனியாகும். அப்ப தேவன் வந்துட்டு இவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு, என்னன்னா அந்த செடியில நினைச்சு நிக்கிற ஒரு கொடியா நீங்கள் இருந்தீங்கன்னா பலன் கொடுக்கணும். ஆனா இந்த திரள் கூட்டம் பார்க்கும் பொழுது அவர்கள் கூட ஓரளவுல இந்த விஷயத்த அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தவற விட்டுடுறாங்க. ஏற்ற சமயத்துல ஏற்ற பலன்கள் தராம சில உலகத்தின் கவலைகளுக்குள்ள இவர்கள் போயிடுறாங்க. அப்ப திரள் கூட்டம் பத்தி பேசும்போது இவர்களுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கும் சபைக்கு என்ன வித்தியாசம்னா, இவர்கள் செலுத்தக்கூடிய பலியில இல்ல வித்தியாசம், இவர்கள் பலியை செலுத்துகிற விதத்துல இருக்குது வித்தியாசம். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபைக்கும் திரள் கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, பலியில வித்தியாசம் இல்ல. அவர் 100 செஞ்சாரு, இவர் 90 செஞ்சாரு இல்ல இல்லீங்களா. என்ன வித்தியாசம்னா, அந்த பலியை செலுத்துற விதத்துல இருக்குது வித்தியாசம். என்ன விதம் அப்படின்னா, சபை வந்துட்டு மனமுவந்து உற்சாகமா தேவன் கேட்காம செய்வாங்க அந்த பலிய. ஆனா திரள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க, அப்படி இல்ல, கட்டாயத்தின் பேர்ல அவங்க செய்யறாங்க. அவங்க முழுசா மனசோட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க செய்யறது கிடையாது. தேவனே சில சமயங்களை அவர் கட்டாயப்படுத்தி வாய்க்கிறார். வழி இல்ல, உங்களுக்கு நான் ஒரு கிருபை நிலை கொடுக்கணும்னா நீங்க நேர்ந்து கொண்டதை செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை போர்ஸ் பண்ணும் போது அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க இல்லீங்களா. அந்த விதம் தான் பார்க்கிறோம். அதாவது அதே சமயத்தில் பிரதர் இன்னும் கூட சொல்றாரு, சபைன்னு சொல்லும் போது இவங்க திரள் கூட்டத்தை விட நிறைய பலி செஞ்சாங்கன்னு நினைக்க வேண்டாம் இல்லீங்களா. ஆனா அவங்க செஞ்ச விதம் தான் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா திரள் கூட்டம் அந்த செய்யற விதம் பார்க்கும் பொழுது உற்சாக மனசுல செய்யறது இல்ல அவங்க. அப்ப வந்துட்டு அவர்கள் இந்த மாதிரி பின்தங்கி போறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டு வகுப்பார் சகோதர சகோதரிகளே, என்னன்னா இந்த புது சிருஷ்டிகள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அழைப்புல அப்படின்னு சொல்லும்போது, அந்த முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்கல்ல இந்த ரெண்டு வகுப்பாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் எதற்காக முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டாங்களோ அதை அடைகிறது இல்லை. ஒருத்தர் ஜீவனையே இழந்து ரெண்டாம் மரத்துக்குள்ள போயிடுறாரு, அந்த காரணங்கள் பார்த்தோம். ரெண்டாவது இருக்கிறவர் வந்துட்டு திரள் கூட்டத்தினரு, இவர்களை ஜீவனை தக்க வச்சு கொண்டாலும் அந்த மாபெரும் பரிசை பெற்றுக்கொள்வது கிடையாது. சிங்காசனம் இல்ல, கிரீடம் இல்ல, அதுக்கு முன்னால அவங்களுக்கு வெண் வஸ்திரம், அப்புறம் கையில குருத்தோல, சிங்காசனத்துக்கு முன்னால நிக்க வேண்டிய அந்த நிலைமை. அப்ப நாம இதோட இந்த வாரம் புக் ஸ்டடி நம்ம முடிக்கிறோம். அடுத்த வாரம் இந்த பாடத்துல நாம மேலும் சில பகுதிகள் பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.